ஏசாயா 56 அதிகாரம் கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது வசனம், நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. இந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய வழியில நடவுங்கள், நிச்சயமாக என்னுடைய ரட்சிப்பு வரும், என்னுடைய நீதி வெளிப்படும். ஆமே, நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஒரு காலம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஏன்னா தேவனுக்குள்ளாக நாம் படுகிற பிரயாசம் ஒருபோதும் விருதாவாயிராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகத்தில் நாம் எது செய்தாலும் அழிந்துவிடும், ஆனால் கர்த்தருடைய காரியங்கள் அழிந்து போவதில்லை. ஆகவே தேவனுடைய காரியத்தை நாம் முழு மனதோடு செய்யும்படியாக கர்த்தர் நம்மளது எப்பொழுதும் அழைக்கிறார். சொல்றார், நீங்க உங்களுடைய காரியங்களை செய்யுங்கள், என் ரட்சிப்பு நிச்சயமாக வரும், என் நீதி வெளிப்படும். ஒருவேளை என்ன சமயங்கள்ல நம்ம செய்யலாம், நான் என்ன செய்து பிரயோஜனம் இல்லையே. ஒருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஊழியங்களிலும் சரி, அதிகமான காரியங்களை நான் பார்க்க முடிவதில்லை என்று சொல்லுவோமானால் கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாக என்னுடைய ரட்சிப்பு வரும். கிறிஸ்தவ வாழ்க்கையில நம் அநேக சமயங்களில் நினைப்பது என்னவென்றால், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நாம் நம்முடைய காலங்களை நேரங்களை அதிகமாக செலவிடப்படுகிறதுனால இவைகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியங்கள் முக்கியத்துவம் உண்டா என்று நாம் எண்ணி பார்க்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அங்கே 3 வசனத்துல, கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தரனை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லானாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஆண்டவர் சொல்றார், நான் ஒரு பிரயோஜனமற்ற பாத்திரம் என்று சொல்லாத. பொதுவாக சபையில நாம் ஒவ்வொருவரும் உபயோகரமான பாத்திரமாக இருப்பது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கப்படியான காரியம். இது மிக அவசியமானதுனே. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், இவ்விதமாக என்னுடைய ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் இடத்தையும் கீர்த்தியையும் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருள்வேன் சொல்றார். ஆமையால் இந்த உலகத்துல நாம் படுகிற பாடுகள், பிரயாசங்கள், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாமே ஒன்றும் இல்லைங்க. ஆனா நித்தியமான பங்களிப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் பாருங்க, அதை போல விலையேற பெற்றது வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு சபையாக, தேவனுடைய மக்களாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஒருவருக்கொருவர் நேசிக்கவும், ஒருவருக்கொருவர் அங்கு தங்களுடைய வாழ்க்கையில பங்களிப்பை கொடுப்பது கர்த்தர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் அவிதமான மக்களுக்கு மேலான காரியங்களை கொடுக்கிறேன் என்று சொல்றார். ஆகவே நமக்கு தேவை இன்றைக்கு என்ன? இந்த சபையில நாம் எவ்வளவு பணிகளை செய்து வருகிறோம், எவ்வளவு காரியங்களை செய்து வருகிறோம், ஆனா ஒன்று இந்த சபையில குறைவு. என்னன்னா, இந்த சபையை பார்த்தாண்டு சொல்ற 7 வசனத்துல, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவளை மகிழ பண்ணுவேன், அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். நாங்கள் பெரிய ஒரு தேவைங்களா ஜெபிக்கிற மக்கள், இந்த சபைக்காக, இந்த சபையினுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற மக்கள் இன்றைக்கு தேவை.
இருக்கிறார்கள், நான் அவர்களை மகிழ பண்ணுவேன், அவருடைய பலிகளை நான் அங்கீகரிப்பேன். இப்பொழுது என்னுடைய ஜெப வீட்டில் அவர்கள் அமிதமாக அங்கே தங்கியை காவலிருக்கும் பொழுது ஒரு சபையின் பொழுது அதுல நம்முடைய உடன்பாடு இந்த சபையினுடைய உண்மையான மேன்மையை விரும்புகிற காரியம் நம்ம எத்தனை பேர் உண்மையாலுமே இந்த சபைகளாக பாடக்கூடிய ஆண்டவரே இந்த சபையை நீ வர்த்திக்க பண்ணும் ஆசீர்வதியும் ஆண்டவர் சொல்றாரு எட்டாவது வசனத்துல இஸ்ரவேலில் தழுவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவரிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை இல்லாமல் இன்னும் அவரிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். எப்போ ஜெபிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தங்களை கிரியை செய்வார். நான் அதிகமாக ஜெபிக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய பங்களிப்பு இந்த சபைக்காக என்னுடைய முதலீடு மூலதனம் என்ன நான் ஜெபம். ஆனவே ஒருவேளை நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகலாம், ஆனால் இந்த சபையில் நின்று விடாமல் இந்த இடத்துல அந்த சத்தியம் போதிக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல வருது ஆண்டு மக்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்க வேண்டும். எத்தனை பேர் நீங்க உண்மையாலுமே ஆண்டவருடைய சத்தம் பொதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ரொம்ப தெரியும், ஒரு ஊழியக்காரன் ஏதோ கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறது தான் ஆண்டு மக்கள் நினைச்சுக்கொள்வதில்லை. அவன் மூலமாக கர்த்தர் பேசும்பொழுது மாத்திரம் தான் ஆண்டு மக்கள் நினைச்சுக்கப்படுவார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார், ஆசீர்வதிப்பார். எப்பொழுது நமக்கு குமாரர் குமாரத்திகளுக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில அவரை நோக்கி அந்த ஆறாவது வசனத்துல கர்த்தரை சேவிக்கவும் நம்ம எப்படி சேவிக்கிறோம், அவரை ஜெபத்தின் மூலமாக சேவிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சொல்ல போனா இந்த உலகத்தின் பிழைப்புக்காக ஏதோ காலங்களை நாம் செலவிட வேண்டியதாக இருக்கு. இந்த ஒரிஜால் வயிற்றுக்கு சொல்லுவாங்க, அவிதமாக நம்முடைய காலங்கள் நேரங்கள் எல்லாமே இதுல எவ்வளவு செலவழித்து போகிறது. ஆனா ஆண்டவருடைய காரியங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு காலத்தை நேரத்தை செலவிடுகிறோமோ அது நிலைத்திருக்கும், அது என்ன நிலைக்கும் இருக்கும். ஆனா ஒரு சபை என்று சொல்லுகிற இடத்துல சபையில ஜெபிக்கிற மக்கள் தேவை. உங்களுடைய தனி ஜபங்களில ஜெபியுங்கள், தயவுசெய்து. எத்தனை பேர் இந்த சபைக்காக உண்மையான பாவத்தோடு நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? நம்ம யோசித்து பார்ப்போம், எவ்வளவாக நாம் ஆண்டவரே இந்த சபையினை கட்டும், இதனை சிறப்படுத்தும், ஏன்னா இதன் மூலமாக நான் பூஷிக்கப்பட வேண்டும், இதன் மூலமாக உங்களுடைய சத்தியம் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும், இதன் மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். வாழ்க்கையில சபையோடு கொடுக்கிற பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. வேறு மதத்தாசு ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும். நம்முடைய பதிகள், நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எப்பொழுது அங்கீகரிக்கப்படும் என்றால் நம்முடைய ஜப வாழ்க்கை முக்கியமானது. ஆகவே ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஆண்டவரிடத்தில் அதை எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஏசாயா புத்தகம் 62 விதமா நாம் வாசிக்கிறோம். ஏசாயா புத்தகம் 62 அதிகாரத்தில் இங்க சொல்ற 6வது 7வது வசனங்கள், எருசலேமே 868 எருசலேமே, உன் பதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டியவில்லை. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்கிறாங்க. அவர் எருசலேமை சிறப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். எருசலேம் என்று சொல்லும் பொழுது நாம் அவருடைய சபை, அந்த சபையை அவர் புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன? கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை நீ கற்று கர்த்தரின் குணத்தை கற்று, கர்த்தருடைய காரியத்துல நீ உன்னுடைய பங்களிப்பை கொடு, கர்த்தர் உன்னுடைய
குடும்பத்துல உனக்கு பங்களிப்பை கொடுப்பார். சில சமயம் நம்ம நினைக்கலாம், ரொம்ப நேரம் நம்ம ஆலயத்துல கொடுக்க வேண்டியதா இருக்கா? இல்லைங்க, உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கென்று கொடுக்கும்படியான காரியம் ஒரு காலம் வீணே அல்ல, அது பிரயோஜனமானது, அது உன்னுடைய வாழ்க்கையில பல மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியான காரியம். ஆகவே ஆண்டவருடைய காரியங்களுக்கு, ஆண்டவருடைய காரியங்களில் நீங்கள் செலவிடுகிறதை ஒரு காலம் வீண் என்று எண்ண வேண்டாம். உன்னுடைய வீட்டில் ஜெப ஆலயத்தில் காணும்படியாக உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக்கொள். அவருடைய காரியமாக செலவிடும்படியாக உன்னுடைய நேரத்தை பிரயாசத்தைப்படுத்து. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் அவ்விதமாக செய்வார். இங்கே ஆண்டவர் சொல்றார், இவ்விதமாக தேவன் தாமே உன்னுடைய வாழ்க்கையில வீணான காரியம் இருக்காது. அங்கே 62 இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அதை சேர்ந்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். கர்த்தர் இந்த பட்டணத்தில் இந்த சபையை வைத்திருக்கிறான், அது ஒரு நோக்கம் இல்லாமல் இல்லைங்க. இதை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் செய்யல. நம்முடைய வாழ்க்கையில சபையை குறித்த ஒரு ஆழமான ஈடுபாடும், அதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தலும் நம்முடைய வாழ்க்கையில நித்திய கன மகிமை உண்டாக்கும். அந்த 11 நீங்கள் சியோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கு கூறுகிறார். அவர் பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுங்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். தேவனுடைய மகா உன்னதமான சிலாக்கியம் அவருடைய ஜப வீட்டில் இருக்கிறது. அவருடைய ஆலயத்தின் காரியங்களில, அவருடைய சபையின் பங்களிப்பில், அவருக்காக உழைக்கிறதுல இருக்கிறது. சபைக்காக நம்முடைய பங்களிப்பு பிரதானமான தேவை ஜெபம். தயவுசெய்து ஜெபியுங்கள் சபைக்காக. உங்களுடைய நேரத்தில் 5 or 10 or 15 ஆண்டு வரே, ஒருவேளை இவ்வளவு நாளா நீங்க சபைக்காக எவ்வளவு ஜெபித்தீர்கள் எனக்கு தெரியல. ஆனா இந்த சபைக்கு அதிமுக்கியமான தேவை ஜெபம். நம்முடைய அடிப்படையான தேவம் தேவை ஜெபம் தாங்க. ஜெபம் இல்லாமல் நாம் ஜீவனம் பண்ணவே முடியாது. ஆகவே ஜெபிப்பது ரொம்ப அவசியம். நம்ம பல பணிகளை செய்கிறோம், பல காரியங்களை செய்கிறோம், ஆனா அதற்குரிய ஜெபம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சபையும் குறைவான சபை என்பதில்லை, குறை அற்ற சபை இல்லை. நம்ம குறை ஞானம் உள்ளவர்கள் அல்ல. அடிக்கடி கர்த்தரிடத்துல சொல்றது, ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை, இந்த சபையை வழிநடத்தக்கூடிய காரியம் எனக்கு தெரியாது. ஆனா நீர் செய்ய வேண்டும், நீர் ஆத்து மக்களோடு பேசணும், நீர் ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும், நீர் விடுதலை கட்டளை விடணும், இந்த மக்கள் மத்தியில ஆவியானுடைய கிரியை கட்டளையிட வேண்டும், நீர் விட்டு விடாதரும், உன்னுடைய பரிசுத்த ஆவியங்களை விட்டு நீர் எடுத்து போடாதையும், உம்முடைய வல்லமையை நீர் விளங்க பண்ணும், கிருபையை விளங்க பண்ணும். அதனாலே நாம் சபைக்காக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வீடு ஜெப வீடு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில சபைக்காக ஜெபிக்கிறத நாம் ரெட்டிப்பாக்குவோம். நம்முடைய ஊழியம் சொல்ல விதத்தில் சொல்ல போனா நாம் அநேக காரியங்களில செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார். பல மக்கள் மத்தியில கர்த்தருடைய சிறு பிள்ளைகள் மத்தியில விதைக்கும்படி உதவி செய்கிறார். இது பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் அதான் சொல்றார், அவருடைய காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பொறுப்படுத்திக் கொள்கிறார். என்னுடைய வீடு ஜப வீடு. அவை தேவனை நோக்கி அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ஒரு குறைபாடு என்ன தெரியுங்களா? ஏசாயா 43 ஆண்டவர் தன்னுடைய மன பாரத்தை விதமாய் பகிர்ந்து கொள்கிறார். ஏசாயா 43:22 ஆண்டவர் சொன்னார். ஏன் அதற்கு முன்பாகவே கத்த 19 வாசிக்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய வாழ்க்கையில் நான் புதிய காரியத்தை செய்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில புதிய திருப்பங்களை செய்கிறேன், உடைய வாழ்க்கையில ஒருவேளை தோற்று போன தளர்ந்து போன ஒரு வாழ்க்கையை நான் புதுப்பித்து தருகிறேன். ஏன்னா நான் வனாந்திரத்தில வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேன். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எவ்வளவு இருக்கு? நானே சமயங்களில் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் விதமாய் சொல்லி இருக்கிறீரோ? தானியேல், இன்னும் நெகேமியா போன்றவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை பற்றி கொண்டு ஜெபிக்கிறார். ஆண்டவரே சொல்லி இருக்கிறீரே, ஆண்டவர் சொல்றார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சபையில புதிய காரியத்தை செய்தரலும், புதிதாக உடைய வல்லமை விளங்க பண்ணும், அநேக மக்கள் ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள் வரத்தக்கதாக என்னையும் நீர் உபயோகப்படுத்தும். ஆண்டவர் பாரபட்சம் உள்ளவரே அல்ல. நமக்கு தெரியும், இந்த சபையில உயர்வில் தாழ்வில் நம்ம யாருமே எல்லாம் சமந்தம். ஒரு ஊழியனா இருந்தாலும் அவனும் அதே நிலைதான். இதுல வித்தியாசம் என்பதில்லை. ஒரு வழிகடத்தும்படியாக ஒரு உத்தரவாதமே ஒழிய எந்த விதத்திலும் ஒரு உயர்வுக்குரிய காரியம் இல்ல. கர்த்தருக்கு கீழாக நம்ம எல்லாருமே செயல்பட வேண்டியவர்கள். நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை இவ்வளவு நாட்களாக ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு திசை இல்லாமல் போய்கொண்டிருக்கிறதா? ஆண்டவரே சொல், ஆண்டவரே புதிய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்யும், என்னுடைய வாழ்க்கையை புதுப்பியும், என்னுடைய உள்ளத்தை நீர் புதுப்பியும், நீர் வனாந்தரத்தில் வழிகளை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். உண்மையா சொல்றங்க, கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீ விசுவாசிக்கிறையா? சாத்து அநேக சமயங்களில் உன்னை சொல்றான், நீ அவ்வளவுதான், பிரயோஜனம் இல்ல, சில காரியங்களை காண்பித்து உன்னை அங்கு சோர்ந்து போக பண்ணுகிறான். ஆனா கர்த்தர் மிக பெரியவர். அந்த 20வது வசனத்துல, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். அவருடைய மக்களுக்காக அவர் வனாந்தரத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வர வல்லவர். 21ல சொல்றார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவருடைய நம்பிக்கை, இவர்களை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன். இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருந்தாலும் கூட அவருடைய மக்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்காக செய்யும்படியான காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். ஆனா ஒன்னு சொல்றாரு 22ல, ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. நீ உடைய இக்கட்டான நேரத்தில் என்ன நோக்கி நீ கூப்பிட மாட்டேங்கிற, நீ என்ன நோக்கி ஜெபிக்க மாட்டேங்கிற. அதனால ஒன்னு சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையினுடைய எந்த காரியம் இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடு. அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனசளித்து போனாய், என்ன குறித்து நீ நம்பிக்கை உனக்கு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் என்ன தெரியுங்களா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை இல்லை. ஆகவே நாம் அதையும் இதையும் நாடி ஓடி போய்கொண்டிருக்கிறோம். தேவாதி தேவன் வேதத்தில் சொல்லுகிற கர்த்தர் மாறாதவர். அவருடைய நித்தியமான காரியம் நிச்சயமா நடக்கும். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 43வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் சொல்றார், நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆண்டவரே, என்னை ஒரு சாட்சியா மாற்றும். பாவம் நம்ம எப்பொழுதுமே இழுக்குங்க, ஒரு தேசத்துக்கு மாத்திரமல்ல, என்னை ஒரு சாட்சியாக மாற்றும் என்று கர்த்தர். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, நானே கர்த்தர். என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னையும் என்னையும் பார்க்கும் பொழுது அவரே தேவன் என்று சொல்லத்தக்கதாக அளவில் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். எப்போ? அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது. ஆகவே நாம் வளர்ந்தா தனிப்பட்ட வளர்ச்சி என்பதில்லை, சபையாய் வளருகிறோம். வீழ்ந்தா சபையா வீழ்கிறோம். இதுதான் வேதத்தினுடைய ஒழுங்கு. தனிப்பட்ட விதங்களில் என்றல்ல, உன்னுடைய வாழ்க்கையில நீ எழும்போயானால் சபை எழும்பும். நீ வீழ்வாயானால் சபை வீழ்ந்து போகும். ஆகவேதான் தேவன் சொல்றார், என்னுடைய வீடு ஜப வீடு. அருமையான என்னுடைய வாழ்க்கையிலே நான் சொன்னேன், இந்த சபைக்கு தேவை ஜபம். நீங்க ஜபிப்பீர்களா, ஆண்டவரே இந்த சபையை நீர் ஆசீர்வதியும், இங்க ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும், உம்முடைய பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை எடுத்து போடாதையும், இந்த இடத்துல உம்முடைய மகிமையை விளங்க பண்ணும், உம்முடைய ராஜ்யத்தை நிற்கட்டும், அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார். ஜெபிப்போம். கிருபையில நல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்துக்காய் எமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையை கிருபையாய் கண்ணோக்கி பாரும். சபை என்று சொல்லும் பொழுது இங்கு வருகிற நாங்கள் ஒவ்வொருவரும் அதற்கு உரித்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவரே, என் ஜனங்கள் என்னை நோக்கி கூப்பிடவில்லை. நான் ஜெபிக்காத பொழுது நீர் ஏக்கத்தோடு நாங்கள் ஜெபிக்க மாட்டோமா என்று நீர் பார்க்கிறேன். இந்த சபையை நீர் கட்டும் ஆண்டவரே. இந்த சபையை கட்டும் பொழுது நாங்கள் கட்டப்படுவோம். உம்முடைய நாமத்துக்காக உழைக்கும்படியாக ஒரு சிறு பங்களிப்பை நீங்களுக்கு கொடுத்திருப்பீரானால் இந்த உலகத்தில் அது மிகப்பெரிய சாக்கியம். இந்த உலகத்துக்காக நாங்கள் எவ்வளோ வாழுகிறோம், பிரயாசப்படுகிறோம், எங்களுடைய காலங்கள் நேரங்கள் எவ்வளோ அதற்காக பிரயாசப்படுகிறோம். ஆனா ஆண்டவரே, அது எல்லாமே அழிந்துவிடும். உம்முடைய காரியங்கள் அழிந்து போகாது. உம்முடைய நாமத்துக்காக படுகிற பிரயாசம் ஒரு காலம் வீணாய் போகாது. சபைக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இது உம்முடைய சபை. உம்முடைய நாமத்தை எழுப்பும், நாங்கள் ஜெபித்து வர உதவி செய்யும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்கள் ஆலயத்துக்கு வரும்பொழுது ஆண்டவரே, இந்த நாளின் இந்த உம்முடைய நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் என்னோடு கூட பேசும், வருகிற மக்களோடு கூட நீ பேசும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை தாரும். உம்முடைய வார்த்தை எங்களுடைய உள்ளங்களை உண்மையான விதத்தில் ஆசீர்வதிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபித்து இந்த ஓய்வு நாளை கடந்து போகாது விசு. ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாறாதவர், நித்தியமானவர். நீர் தொடர்ந்து எஞ்சிய நாட்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். உம்மை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.